ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் தீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆமை முகத்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை. நம பார்வதீபதே அரத மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, ஒற்றுமன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, சைவ உலகம் பயன்படும்படியாக நமக்கெல்லாம் பேருதவி செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கண்டு கொண்டிருக்கின்ற சீரடியார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவர் செயல்படுவதற்கு பின்னே ஒரு காரணி என்று ஒருவர் இருப்பார். திருநாவுக்கரசி சுவாமிகள் சைவத்திலே அங்கே திளைத்து நம்மை எல்லாம் கடைதேற்றுவதற்கு ஞான பணுவல் தந்ததற்கு காரணியாக இருந்தது திலகவதி அம்மையார். இதே போன்று கண்ணப்ப தேவ நாயனார் பெருமானிடத்தை அன்பு கொண்டு ஆறே நாளிலே அப்பெருமானுடைய திருவருளுக்கு பூரண பாத்திரமானதற்கு காரணம் நானும் அவன்தான் தூண்டுகோராக அமைகிறான். ஒவ்வொருவருடைய மேல்நிலைக்கும் பின்னே ஒருவர் காரணியாக இருப்பதைப் போல, சைவர்களாகிய நமக்கு நம்மை மேல்நிலைக்கு செலுத்துவதற்கு காரணியாக சைவம் ஓஆர்ஜி அமைப்பு இருக்கிறது. அதிலே நாம் இணைந்ததோடு மட்டுமல்லாது மற்றவர்களை இணைத்தல் நம்முடைய ஒரு கடமை. பெரியவர்களே, நம்முடைய சைவத்தின் கண்ணே நாம் போற்ற வேண்டிய நூல்கள் எவை என்பதை கொற்றமனுடைய உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் குறிப்பிடுகிறார். ஆறு நூல் படிக்க வேண்டும் என்று: வள்ளுவன் நூல் அன்பர் திருவாசகம் தொல்காப்பியமே, தெழு பரிமேலகன் செய்த உரை, ஒள்ளியசி தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தந்தமிழின் மேலான் தரம். எனவே திருக்குறளையும் படிக்கணும். திருக்குறளை படிக்கின்ற பொழுது பரிமேலகர் உரையை நாம் கண்டிப்பாக படித்தல் வேண்டும். நம்முடைய சித்தாந்த செய்வராக இருக்கிற திருவள்ளுவர் தேவ நாயனாருக்கு சிவாலயங்களிலே மாசி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே குரு பூஜை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திருக்குறளுக்கு அந்த நூலுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. திருக்குறள், முப்பார் நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், திருவள்ளுவர், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ் மறை, பொது மறை. திருக்குறளிலே அந்த நூல் பெயரை சொல்லுகின்ற பொழுது நூலுக்கு உத்தரவேதம் என்று ஒன்று இருக்கிறது. உத்தரவேதம் என்றால் பின்னே எழுந்த வேதம். இந்த வேதம் என்பது சேக்கரா பெருமான் சொல்லி காட்டுகிறார், உலகியல் வேத நூல் ஒழுக்கம் நிலவு மெய் நெறி சிவ நெறி அரும்பார். உலகிலே இருக்கின்ற அனைவருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டது வேதம். ஆகம் சத்திரிபானம் அடைந்தவர்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே வேதம் என்பது உலகியல், அந்த ஒழுக்கத்தை பொதுவாக எல்லோருக்கும் உணர்த்துவது. இதே போல திருக்குறள் என சொல்லக்கூடியது எல்லோராலும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கத்தை போதிக்கின்ற காரணத்தினாலே அதற்கு உத்தரவேதம் என்று வருகிறது. திருவள்ளுவர் தேவ நாயனார் தன்னுடைய கடவுள் வாழ்த்து பகுதியிலே அழகாக சொல்லிக்காட்டுகிறார். கோழில் பொறியில் குணமிலவே என்புலத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறார். இறைவனை வான்புகள் வள்ளுவன் சுட்டுகின்ற சொல் எண்குணத்தான். இதற்கு உரை எழுதுகின்ற பொழுது பரிமேல் அழக, எண்வகைப்பட்ட குணங்களை உடையான். இதிலே ஒரு தெளிவு, எண்குணம் என சொல்லக்கூடிய ஒன்று சிவபெருமான் ஒருவனையே குறிக்கும். எந்த குணம் என சொன்னால், இது ஞான குணம், உயிர்களிடம் இருக்கிறது மாயா குணம், ராட்சசம் தாமசம் சத்துவம். இந்த குணங்கள் அவனிடம் இல்லாத காரணத்தினாலே அவன் நிர்குணன் அல்லது குணாதீதன் என்று சொல்லப்படுகிறான். ஆனால் நம்முடைய பரம்பொருளுக்கு அங்கே சொல்லப்படுவது ஞான குணம் எட்டு. அந்த எட்டு குணங்கள் எது என்று சொன்னால், தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவியில் ஆற்றல் உடைமை, வரம்பியில் இன்பம் உடைமை. இந்த எட்டு குணங்களும் சொல்லப்படுகிறது. இந்த எட்டு குணங்களை நம்முடைய பெருமானானவர் அடியார்களுக்கு பக்குவப்பட்ட இடத்திலே பதிய வைக்கிறார். இதை நம்ம 42வது பதியம் வருகின்ற பொழுது இந்த செய்தியை நாம் பார்த்தோம். அந்த 42வது பதியத்திலே வருகின்ற பொழுது இந்த செய்தியானது எப்படி சொல்லப்பட்டது என சொன்னால், குறியில் அருகுணத்து ஆழ்ந்து கொண்டார் போதும் அப்படின்றார். எட்டு குணம் உடையவன் இங்கு குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போதுங்கிறார். அப்ப எட்டு குணம் என்பது என்ன, ஆறு குணம் என்பது என்ன என்றால், எப்படி ஐந்தொழிலே முத்தொழிலே அடக்குகின்றோமோ அதே போல, பஞ்சமல கொத்தினை மும்மரத்திலே அடக்குகின்றோமோ அதே போல, இந்த எட்டு குணங்களை ஆறில் அடக்குவர். எப்படி என சொன்னால், இயற்கை உணர்வினன் ஆதலை இயல்பாகவே பாசங்களில் நீங்குதலில் இணைத்து விடுவார்கள். தூய உடம்பினன் ஆதலை பேரருள் உடைமையிலே அடக்கி விடுவார்கள். இது நாம் இந்த 42வது பாடலிலே அந்த செய்தியாக வந்தது. இந்த ஆறு குணமுடைய காரணத்தினாலே சிவனை ஷாட்குண்யன் என்று வடமொழியிலே அது குறிப்பிடப்படுகிறது. இந்த எண்குணம் தனக்கு பதிவல் வேண்டும் என்பதை சுந்தரர் தேவாரத்திலே நமக்கு அவர் உணர்த்துகிறார். அவன் எண்குணம் உடையவன் என்பதை சுந்தரர் தேவாரம், இரும்பு என்ற மூவரை சூலத்தினானை இறையவனை மறையவனை எண்குணத்தினானை, அவனை எண்குணம் உடையவன் என்று சொல்லி காட்டுகிறார். மணிவாசக பெருந்தகை திருப்படை ஆட்சியிலே எல்லையில்லாதன எண்குணமானவை எய்திடுமாகாதே, அந்த எட்டு குணங்களும் எனக்கு எய்துவராகாதே. திருப்பதி ஆட்சியிலே வரக்கூடிய ஆகாதே ஆகாதே என்பது எனக்கு அது ஆக வேண்டும் என்று பொருள் எடுக்கணும். உன்னிடம் இருக்கின்ற எண்குணம் எனக்கு பதியாதா என்று கேட்கிறார். ஆகையினாலே எல்லை இல்லாத எண்குணமானது எய்திடும் ஆகாதே. இந்த உயிர்களிடத்தே அந்த எண்குணத்தை பதிய வைப்பான் என்பதை திருக்கழுக்குன்ற பதிகத்திலே மணிவாசகர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இயக்கிமார் 64 எண்குணம் செய்த ஈசனே. இதே போன்ற அப்பர் பெருமானும் நாமாக்கும் குடியறோம் நமனெஞ்சோம் என்கின்ற அந்த திருப்பாடலிலே எண்குணத்து உடவோமோ என சொல்லி காட்டுகிறார். இந்த எண்குணம் என்பது என்ன என்பதை சைவர்கள் தெரிந்து கொள்ளணும். அது தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அமைப்பிலே நாம் சேர்ந்து உற்று கவனிக்க வேண்டும் என்பது அடியனது நோக்கம். இந்த எண்குணம் என்பது என்ன என்றால், முதலிலே தன்வயத்தனாதல், உயிர்க்கு வினையின் பயனாகிய இன்ப துன்பங்களை ஊற்றுவதற்கு இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுத்தற்கு எண்ணியதை எண்ணியபடி முடிக்கும் தன்மை தன்னிடத்தில் இருத்தல் வேண்டும். வியாண்டுமை பவர்ங்கிறது இருக்கக்கூடாது. தன்னுடைய அளவிலே எதையும் செய்யக்கூடிய எண்ணியதை எண்ணியபடி முடிக்கும் தன்மை இருக்கணும். அதுதான் ஈசன் என்று சொல்வதற்கு ஒரு இலக்கணம். இப்படி எண்ணியதை செய்ய முடிக்கின்ற நினைக்கின்ற அந்த பெருமானுக்கு வடிவம் உருவம் இருக்குமாயின், ஒருவருக்கு வடிவம் என்று இருந்தால் அவன் அந்த இடத்தில் உள்ளதை மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் இறைவன் ஒரு வடிவத்தை எடுத்தாலும் எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருத்தல் வேண்டும். அப்ப நம்ம உடம்பு போல் இல்லாது அவனுக்கு ஒரு சிறப்பான மேனி தூய உடம்பு. அதனால தூய உடம்பினன் ஆதல் சித்திருவாகிய ஆன்மாவாகிய நாம் அறிவிக்க அறியும் தன்மவுடைய. ஆனால் இந்த தன்மை இறைவனுக்கு இருந்தால் அது இழுக்கு, உயிர் விஷயமும் சமம் என்று ஆயிடும். எனவே அந்த பரம்பொருள் தூய உடம்பை கொண்டிருந்தது தானே அறியக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அது இயற்கை உணர்வினன் ஆதல். அப்படி இயற்கை உணர்வினன் ஆதலாக இருக்கின்ற அவன் மனம் நீங்கிய முத்தான்மாக்களைப் போல ஏகதேச அறிவுடையதனாய் இருந்துவிட்டால் அவனுடைய முதன்மை தன்மைக்கு இழுக்கு. அது பஞ்சகிருத்தியத்திற்கும் இயலாது. ஆகையினாலே பஞ்சகிருத்தியம் செய்வதற்கு முற்றுணர்தல் வேண்டும். நம்முடைய ஆன்மாக்கள் மனநீக்கம் பெற்றால் அறிவு கிடைக்கும். ஆனால் சிவனது அறிவினை ஒப்பிடுகின்ற பொழுது நாம் எல்லாம் சிற்றறிவு உடையவர்கள். கேவல நிலையிலே இருக்கின்ற பொழுது இப்பொழுது சித்த நிலைக்கு வந்தால் நமக்கு பேரறிவு தான். ஆனால் சிவத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாம் சித்தறிவாயிருக்கும். ஆகையினாலே முற்றறிவு உடையது சிவம் ஒன்றே. அடுத்து நம்முடைய சைவத்திலே எங்கு நிறைந்திருக்கின்ற பெருமான் முத்தான்மாக்கள் இடத்திலும் காணப்படுகின்றான். அந்த இயற்கை உணர்வினன் என்ற பொருந்தாது. ஆகையினாலே இயல்பாகவே பாஷங்கள் நீங்குதல். இயல்பாகவே பாஷங்கள் என்றால் ஆன்மாக்களிடம் ஏற்கனவே பந்தம் இருந்தது, நீங்கப்பட்டது. அதனால நாம வந்து சித்த நிலைக்கு போகிறோம். ஆனால் இறைவன் அவனை நீக்குவதற்கு உள்ள மலம் இயல்பாகவும் இல்லை, நீக்குவதற்குரிய சாதனமும் கிடையாது அவன்கள். எனவே இயல்பாகவே அவன் பாஷங்களில் இருந்து நீங்கி இருக்கின்றான். அப்படி இயல்பாக பாஷங்களில் இருந்து நீங்கிய அவன் எல்லா உயிரிடத்தும் மகவென பல்லுயிரையும் ஒக்க பார்க்கும் அந்த அருளமை இருந்தால் என்று எல்லா உயிர்களுக்கும் அனுக்கிரகம் செய்யதல் இயலாது. ஆகையினாலே அவனிடத்தே பேரருள் உடைமை இருத்தல் வேண்டும். அப்படி பேரருள் உடைமையாக இருக்கின்ற அவன் எண்ணற்ற உயிர்கள் எண்ணற்ற பக்குவத்தன்மைகளிலே இருக்கிறது. அத்தனை உயிர்களையும் அந்த உயிர்களுடைய கண்மத்திற்கு ஏற்ப பல வகைப்பட்ட தொழில் செய்ய வேண்டியது இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் செய்யக்கூடிய முடிவு இல் ஆற்றல் அவனிடத்தை இருத்தல் வேண்டும். அவ எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஆற்றல் அவனிடத்தை இருந்தாலும் உயிர்களுக்கு பூரண இன்பம் கொடுக்கக்கூடிய எத்தனை உயிர்கள் வந்து ஏககாலத்தில் வந்து தன்னிடம் இன்பம் துய்த்தாலும் அத்தனை உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுத்து பூர்த்தி செய்கின்ற வல்லமை இருக்கணும். அப்படி நிறைந்த ஒரு இன்பத்தை உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும் சிறிதும் குறைவின்றி கொடுக்கின்ற ஆற்றல் வேண்டும். அதனால் தான் வரம்பில் இன்பம் உடைமை. எனவே இந்த எண்குணம் உடையது நம்முடைய பரம்பொருளாகிய அந்த எம்பெருமான் ஒருவரே ஆகும். அந்த எண்குணம் உடைய அந்த பெருமானுடைய தன்மையினை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக நம்முடைய நூல்களிலே அவனது தன்மையையும் ஆன்மாக்களாகிய நம்முடைய தன்மையையும் நமக்கு எடுத்து கூறி இந்த உயிர்களானது எப்படி பக்குவப்படுகிறது என்பது குறிப்பிடப்படுகிறது. இறைவனானவன் ஸ்வரூப நிலையிலே இருக்கிறான். ஸ்வரூப நிலையிலே ஜோதி வடிவிலே இருக்கின்ற அந்த பெருமானை இந்த உயிர்கள் அறிந்து அடைய இயலாது. ஆகையினாலே தடத்து நிலைக்கு வருகிறான். அப்படி தடத்து நிலைக்கு வருகின்ற பொழுது அவன் எடுக்கின்ற அந்த வடிவம் அருளையே திருமேனியாக எடுக்கிறான். அப்படி அருளையே திருமேனியாக எடுக்கின்ற அவன் தன்னுடைய திருமேனியிலே உச்சியிலிருந்து பாதம் வரை அந்த அங்கம் எந்தெந்த அங்கம் என்னென்ன பொருளை குறிக்கிறது என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கம் இந்த அங்கத்திலே பொருந்தி இருக்கின்ற பொருள்கள் இருக்கிறதே, சந்திரன், மான், மூவிலை சூலம், குதிரை திருமேனியிலே புலியரர் ஆடை, இதையெல்லாம் பெருமானுடைய திருமேனியை பொறுத்திருக்கிறார். இதுக்கு பேர் உபாங்கம்னு பேர். இந்த உபாங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன பொருள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமியானவர் உதாரணமாக தோளுடைய செவியன் விடை ஏறி ஒத்துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசினார். அங்கே திருநீர் பூசுவதனுடைய ஒரு தாத்பரியம் என்ன? அவன் ஏன் திருநீர் அணிந்திருக்கின்றான்? சங்கார காரணன் அவனே என்று உலகோருக்கு காட்டுவதற்காக. இந்த உலகத்தை எல்லாம் முடித்த பின்பு எஞ்சி இருக்கின்ற ஒருவன் தான் ஒருவனே என்பதை காட்டுவதற்காக. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு உபாங்கத்திற்கும் பொருள் இருக்கிறது. இதை குரு உணர்த்த இந்த ஆன்மா அறிந்து வைக்கிறது. இதைத்தான் நம்முடைய அடுத்த திருப்பாட்டிலே இந்த அறியும் நெறி என்பதிலே நாம இன்றைக்கு சிந்திக்கப்படுறோம். இறைவனது திருமேனியிலே இருக்கின்ற ஒவ்வொரு உபாங்கமும் எதை எதை குறிக்கும் என்பதை நம்முடைய 11 திருமுறையிலே பட்டினத்து சுவாமிகள் திரு ஒற்றியூர் ஒருபா ஒருபதிலே கொஞ்சம் சொல்லி காட்டுறார், கொஞ்சம் தொட்டு காட்டுறார். இதே மாதிரி மற்றதை நாம் சிந்தித்துக் கொள்ளணும். அவர் எதையெல்லாம் சொல்றாரு பாருங்க. சுவாமியினுடைய திருமேனியில் இருக்கிற உபாங்கங்கள் எதை எதை குறிக்கிறது? தூமதி சடை மிசை சூடுதல் தூணெறியா மதியால் என அமைத்த வாரே. அந்த மதி ஏன் சூடியிருக்கிறானா? நல்ல மதியுடையவனா இருந்தால் என்னிடம் அடைவாய். தக்கனுடைய சாபத்தால் தேய்ந்து அழிந்து போக இருந்த நிலையிலே சிவத்தை சென்று சாய்ந்தால் நான் உயிர்ந்து பெருமை கொள்ளலாம் என்று நினைத்த நல்ல மதி இருந்தது. எனவே தான் நல்ல மதிவுடையவன் நம்மை அடைவான் என்பதை மதியான் என அமைத்தவாறே. இரண்டாவது, அவனும் எல்லா ஞானமும் நிரம்ப பெற்றவன் என்ற பொருளிலும் வரும். ஆகையினாலேத்தான் அந்த சந்திரனை தூடி இருக்கிறார் என்று பட்டணத்தார் சொல்லி காட்டுகிறார். அரண் உருவாகிய ஆண் ஏறு ஏறுதல் இடத்துல ஏன் ஏறுறாராம், இறைவன் யான் என இயற்றுமாறே, நானே எல்லா உயிர்களுக்கும் தலைவன் என்று இயற்றுமாறே. அவன் அர்த்தநாதீஸ்வர வடிவமாக ஏன் இருக்கிறார், அது அவள் அவன் என நின்றமை யாருக்கும் பொது நிலையான் என உணர்த்திய பொருளே. மூன்று திருக்கண்களை ஏன் வைத்திருக்கிறார், முக்கணன் என்பது முத்தி வேணியில் தொக்க தென்னிடை என்பதோர் சுருக்கே. காரணபத்தியம் ஆகமணியம் தட்சிணாமூர்த்தி என சொல்லக்கூடிய முத்து வேள்வியினில் எல்லா பயன்களும் அதன் வழியாக கொடுப்பது யாமே. வேத மான்மதி ஏந்துதல் மற்ற அதன் நாதன் நான் என நவிற்றுமாறே, எல்லா உயிர்களுக்கும் நானே தலைவன் நானே நாதன் என்று அவன் உணர்த்துகிறான். மூவரும் மூவிலை ஒருதான் சூலம் ஏந்துதல் மூன்று இலைகளை உடைய அந்த சூலத்தை ஏந்திருக்கிறார். மூவரும் யான் என முடிந்தவாறே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலியவர்களை நானே தோற்றுவித்து நானே அதிர்ஷ்டித்து அவரை இயக்குவது நாமே, மூவர்க்கும் மேலானவன் என்று காட்டுவதற்கு அங்கே அழகாக அங்கே மூவிலை சூழல் தங்கியிருக்கிறார். என் வகை மூர்த்தி என்பது அட்டமூர்த்தமாக ஏன் இருக்கிறார், இவ்வுலகில் உண்மை யான் என உணர்த்தியவாறே, நிலம் நீர் தீ வழி உயர் வான் என்றும் உலவா கொள்புகள் உடையோ என்றும் பொருளும் நற்பூத படையோ என்றும் தெருளான் என்று உலகினில் தெருட்டுமாறே. அப்படியெல்லாம் அவர் உபாகங்கள் கொண்டிருப்பது தன்னை பற்றியும் உயிரினை பற்றியும் உண்மையை தெளிவிக்கும் பொருட்டாக இருக்கின்றார். அவர் இப்படி உபாகங்களை தாங்கி இருக்கின்றார். இவைகளையெல்லாம் அறியாத மாந்தர்களை பட்டினத்தார் சொல்றார் தற்கொலி மாந்தர்னார். அதாவது சாலையை சென்று கொண்டிருக்கிறார், சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வளைவு வருகிறது, அதற்கு ஒரு அடையாளம் வைத்திருக்கிறார்கள் வளைவு என்று. அந்த இடத்திலே ஒரு சிக்னல் என்று சொல்லக்கூடிய அடையாள விளக்கு இருந்து எரிகிறது. அந்த வளைவு என்ற போர்டையும் பார்க்காம அந்த எரிகின்ற விளக்கையும் பார்க்காம சென்றால் அவனுக்கு என்ன கதி அடையுமோ அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். இப்படியெல்லாம் நான் உபாகங்கள் தாங்கி நீ அறியவில்லை என சொன்னார் அவர்கள் தற்கொலி மாந்தர் பட்டுதான் சொல்லி காட்டேன். இதையெல்லாம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். திருவருள் கூட்டி வைக்க பெருமானது திருமேனியிலே இருக்கின்ற ஒவ்வொரு அங்கமும் எதை உணர்த்துகிறது என்பதை இன்னொருடன் தனியாகவே சிந்தனை செய்யலாம். இதைத்தான் அடுத்த திருப்பாடலே 54வது திருப்பாடல் அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை 113வது பதிகம் பொது உண்மத்த மலர்சூடி என்று வருகிறது. இறைவன் எதையெல்லாம் சூடி இருக்கின்றார், அதனுடைய உண்மை என்ன, அதனை எப்படி கண்டு தெளிவது என்பதையெல்லாம் அழகாக நாம் உணர்தல் வேண்டும். இது உண உயிர் குரு உணர்த்த உயிர்கள் உணர்கிறது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். உண்மத்த மலர்சூடி உலகம் தொழ சுடலை பணி மத்தகம் கொண்டு பல்கடைதோறும் பலி திரிவான் என் மத்தகத்தே இரவும் பகலும் பிரிவறிவான் தன் மத்தகத்தோர் இளம் பிறை சூடிய சங்கரனே. இறைவன் உபாங்கமாக எதையெல்லாம் அணிந்திருக்கிறார் என்பதை சொல்லிக்காட்டார். உண்மத்த மலர் அணிந்திருக்கிறார், கையிலே பிக்ஷா பாத்திரமாக பிரம்மனுடைய தலைவோடாய் இயங்கி அவன் கபாலி என்கின்ற பெயரையும் திருநாமத்தையும் பெறுகிறார். இளம் பிறையிலே அவர் சூடி இருக்கின்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக தனக்கு தோழனாக குபேரன் இருந்தும் அன்னபூரணியாக நம்முடைய தாய் பக்கத்திலே இருந்தும் கூட அவன் பலி எடுத்து பலியை எடுத்து அலைகிறான், பிச்சை எடுத்து அலைகின்றான். அப்ப இதெல்லாம் என்ன பொருள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நாம் அவனுடைய உபாங்கங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்தே ஆகணும். நிறைய பொருள் இருக்கிறது. இந்த திருப்பாடிலே உண்மத்த மலர் என சொல்லக்கூடியதை ஏன் சுவாமி அணிந்திருக்கின்றார், ஊமத்த மலர் சுவாமிக்கு பிரியமானது, இந்த ஊமத்த மலர் ஏன் அணிந்திருக்கிறார் என்றால் அந்த ஊமத்தை செடியிலே இருக்கின்ற காய் அதை யார் உண்டார்களோ அவர்களுக்கு தன்னிடம் இருக்கின்ற உண்மை அறிவு கெட்டு அவனுடைய அறிவு கெட்டு அவன் என்ன செய்து விடுவான், புத்தி மாறிவிடும். இதே போல சிவபெருமான் உமிழ்ந்த மலையில சுருட்டி இருக்கிறதனுடைய தாத்பரியம், ஆன்மாக்களுடைய பசு அறிவினை கெடுத்து அங்கே பரிஞானத்தை கொடுப்பார், புத்தியை அங்கே மாற்றுவார், அந்த பசுத்தன்மையை கெடுக்கின்றார், ஆன்மா அறிவை கெடுக்கிறார். இதைத்தான் காட்டுவதற்காக உம்மர்த்தத்தை அணிந்திருக்கிறார். சிவபோதம் ஏற்படும்படியாக செய்து சீவபோதத்தை கெடுக்கிறார். உம்மத்தங்காயின் ஒண்ணு இருக்கும் கிராமங்கள்ல, அதை கோட்டிக்காயின் சொல்லுவாங்க. அதாவது அப்பே தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார், தன் மாணாக்கருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம், மாணாக்கர்களே நானும் இமைப்பொழுதும் விடாத எம்பெருமானை நான் வணங்குகிறேன், அவன் நூல்களை படிக்கிறேன், உங்களுக்கு கற்புகிறேன், ஆனால் என்னுடைய ஆன்ம அறிவிலே எந்த அளவிற்கு சிவம் பதிந்திருக்கிறான்னு எனக்கு தெரியல, ஆகையினாலே என்னை நான் தற்சோதனை செய்ய போறேன். நான் மாணாக்கர் கேட்டாங்க என்ன செய்ய போறீங்க சுவாமின்னு. அப்ப சொன்னார் அந்த முனிவர், நான் இப்போ இந்த இருக்கிற இந்த உம்மர்த்தங்காயை நான் சாப்பிட்டு விடுவேன், என்னுடைய சுய அறிவு கெட்டு விட்டு அந்த உம்மர்த்தங்காயினுடைய தாக்குதலால் என் மனத்தின் அடித்தளத்திலே இருக்கின்ற வார்த்தைகள் வெளியே வரும், ஆகையினாலே நான் இந்த உம்மர்த்தங்காயை சாப்பிட்ட பின்பு நான் எதையெல்லாம் பேசுகிறேன், என் மனதிலே எது தங்கி இருந்தது, என் அறிவிலே எது தங்கி இருந்தது என்பது வார்த்தைகள் வெளிவரும், அதையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அது வைத்துக் கொள்ளும் சொல்லிட்டு சில நாளிகை கழித்த பின்பு இந்த மாற்று மருந்தை கொடுங்கள், என்னுடைய அந்த உம்மத்த தன்மை மாறிவிடும், மாற்று மருந்தை கொடுத்தார். அதன்படி அந்த முனிவரானார் தான் என்ன செய்தார், அந்த உம்மத்தங்காயை உண்டார். உம்மத்தங்காயை உண்டவுடனே பசுபோதம் கெட்டு ஆன்மாறிவு விட்டு அப்படியே அவரது திருவாயில் இருந்து ஸ்லோகங்கள் வெளிப்பட்டது. அது என்ன ஸ்லோகம், அதான் உம்மத்த பஞ்சகம். அந்த உமர்த்த பஞ்சகம் அவரது வாயிலிருந்து வந்தது என்ன அர்த்தம், அவரது தன்னறிவு கட்டு அங்கு சிவபோதம் மேலிட்டு இந்த ஆன்ம அறிவிலிருந்து வெளிப்பட்டது. எனவே உம்மர்த்தம் என சொல்லக்கூடியது ஆன்மபோதத்தை கெடுத்து சிவபோதத்தை தருபவன் யாமே என்று உணர்த்துவது. அடுத்து காவாயி பிரம்ம கபாலத்தை ஏன் ஏந்தி இருக்கின்றான், பிரமன் தன்னுடைய ஏவல் வழி தவறாமல் இருந்தான், தன்னுடைய விருப்பத்திற்கு படி எதையும் செய்ய மாட்டார். ஒவ்வொரு படைப்பு தொழிலையும் செய்கின்ற பொழுது சிவனுக்கு உரிய இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை கூறிக்கொண்டே சிவபெருமானுக்கு அடிமைப்பட்டு சிவன் வழியிலே நின்று அவன் படைத்த தொழிலை செய்தான். தன்னுடைய செயலினை செவ்வையிலேயே செய்ய முடித்த காரணத்தினால் அந்த பிரம்மனது தலையைக்கு பெருமை கொடுக்கும் முகமாக அவன் அழிந்த பின்னும் கூட, அவனை நொடித்த பின்பு கூட அவனது கபாலத்தை எடுத்து கையில வைத்திருக்கிறான் என்று திருமந்திரம் சொல்கிறது. இத்திருமந்திரத்தில் வரக்கூடிய செய்தி. எனவே பிரம்மனுக்கு பெருமை செய்தவர். எனவே யாரெல்லாம் தன்னுடைய ஏவல் வழி நிற்கின்றார்களோ, யாரெல்லாம் நான் என்னுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதி வழியில் செல்லுகிறார்களோ அவர்களுக்கு நான் பெருமை சேர்ப்பேன் என்று ஒரு பொருளிலே அமைகிறது. அடுத்து இளம்பறையை அணிந்திருக்கிறார். இந்த இளம்பறையை ஏன் அணிந்திருக்கின்றார், சிறுமை படைத்த சந்திரனுக்கு அழிவையும் நீக்கி பெருமையும் சேர்த்தார். எனவே தன்னை அடைந்த உயிர்களுக்கு வருகின்ற இன்னர்கள் சிறுமையையும் பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய சிறுமையையும் நீக்கி பெருமையாகிய வீட்டு வேறு இன்பத்தை தருகிறார். பலி தேடுகிறானே, பிச்சை எடுக்கிறானே, ஏன் எடுக்கிறான், எந்த புராணத்திலேயாவது எந்த இடத்திலேயாவது அவன் பிச்சை என்று உண்டான் வருகிறதா, உண்டதுமில்லை உண்டது சொல்லில் நஞ்சுன்னார், அவர் நஞ்சு உண்டுதான் சாப்பிட்டாங்க இருக்கு, வேற எதை சாப்பிட்டார், அந்த நஞ்சு ஏன் சாப்பிட்டார், வயிற்றுக்குள்ள இறக்கல, தேவர்களுக்கு அச்சத்தை நீக்குவதற்காக கண்டத்திலே தேக்கிக் கொண்டார், அதனாலே அவர் உண்டதே இல்லை. அப்ப ஏன் பலி எடுத்திருக்கிறார், இந்த விசாரணராக ஏன் வருகிறார் என்றார், அவர் நம்மிடம் கேட்பது உன்னிடம் இருக்கின்ற ஆன்ம போதத்தை என்னிடம் பலியிடு, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆன்மாக்களாகிய நாம் நம்முடைய ஆன்ம போதத்தை பலியிடுதல் வேண்டும், இதை உணர்த்துகிறார். நம்முடைய ஆன்மபோதத்தை பலியிடுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சிவாலயத்துக்குள்ளே நாம் நுழைந்த உடனேயே முதலில் அந்த பலிபீடத்தின் அருகிலோ அல்லது கொடிமரத்தின் அருகிலோ வடக்கு நோக்கி நின்று பஞ்சாங்கட்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம். ஏன், நம்முடைய ஆன்மபோதத்தை அங்கே பலியிடுகிறோம். ஆக இதை இந்த உண்மைகளை எல்லாம் அவன் உபாங்கமாக எதையெல்லாம் வைத்திருக்கின்றான் என்பதை குரு உணர்த்த இந்த ஆன்மா அறிகிறது என்பதற்கு இந்த திருப்பாடலிலே அழகாக சொல்லிக் காட்டுகிறார்.